2019 நவம்பர் மாத தென்றலிதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலூர் வாழ்வில் பகுதியில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பகுதி 2 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். சிக்கலில் சுதேசி கப்பல் கம்பெனி. சுதேசி கப்பல் போக்குவரத்தை சிதம்பரம் பிள்ளை வெற்றிகரமாக நடத்த இயலாதவாறு தொடர்ந்து பல்வேறு தடைகளை ஏற்படுத்தியது பிரிட்டிஷ் அரசு. பிள்ளை மீது பொறாமையும் காழ்ப்பும் கொண்டிருந்த சிலர் இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டனர். அவதூறுகளையும் சுதேசி கப்பல் கம்பெனி குறித்து பல புரளிகளையும் கிளப்பினர். தங்கள் கப்பல் மீது சுதேசி கப்பல் மோத முயன்றதாக பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் கம்பெனி நிர்வாகிகள் புகார் அளித்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பிரிட்டிஷ் கம்பெனி கப்பல் புறப்படும் நாட்களில் சுதேசி கம்பெனி கப்பல் புறப்படக்கூடாது என உத்தரவிட்டனர். முதலில் தங்கள் கப்பலே செல்வதால் மக்கள் அதில்தான் பயணம் செய்ய வேண்டும் என்றும், வியாபாரிகள் தங்கள் பொருட்களை அதில்தான் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் மக்களையும் வணிகர்களையும் நிர்பந்தித்தனர் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதிகாரிகள். இது மக்களிடையே குழப்பத்தை விளைவித்தது என்றாலும் பிரிட்டிஷாருக்கு போதிய ஆதரவு கிட்டவில்லை. அதனால் அங்கு காலரா, இந்த ஊரில் காலரா என்றெல்லாம் புரளிகளை கிளப்பி மக்கள் மனதில் பீதியை உருவாக்கினர். சுதேசி கப்பலில் பயணம் மேற்கொள்ள விடாமல் தடுத்தனர். வால்லர் ஐசிஎஸ் என்பவர், இந்திய அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் என யாரும் சுதேசி கப்பலில் பயணம் செய்யக்கூடாது என்ற ரகசிய சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பினார். இந்திய வணிகர்களை சுதேசி கப்பலுக்கு எதிராக பிரிட்டிஷார் கடுமையாக மிரட்டினர். பிரிட்டிஷாரின் ஒடுக்குமுறைக்கு பயந்த சில வணிகர்கள் அதனை ஏற்றனர். சிலர் தங்கள் தொழிலையே வேறு மாவட்டங்களுக்கு மாற்றிக்கொண்டனர். சுதேசி கப்பலில் செல்பவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு தொந்தரவை கொடுத்தது பிரிட்டிஷ் அரசு. அவ்வளவையும் எதிர்கொண்டு தனது கப்பல் போக்குவரத்தை நடத்தினார் சிதம்பரம் பிள்ளை. ஆனால் அது வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. தீவிர அரசியலில் சிதம்பரம் பிள்ளை. தேசாபிமானம் மிக்க சிதம்பரம் பிள்ளை ஆண்டுதோறும் காங்கிரஸ் மகாநாட்டுக்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். 1907 சூரத் மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார். அப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் காங்கிரசார் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என இரு பிரிவினராக பிரிந்தனர். லோகமானிய திலகர் தீவிரவாதிகள் பிரிவிற்கு தலைவரானார். அவர் தமிழ்நாட்டில் அவ்வியக்கத்தை முன்னெடுக்கும் பொறுப்பை பிள்ளையிடம் ஒப்புவித்தார். அது முதல் முன்னிலும் தீவிரமாக அரசியல் செயல்பாடுகளில் இறங்கினார் சிதம்பரம் பிள்ளை. அவரது முயற்சியால் தேசாபிமான சங்கம் என்ற அமைப்பு தூத்துக்குடியில் தோற்றுவிக்கப்பட்டது. அது பொதுக்கூட்டங்கள் நிகழ்த்தியது. அவற்றில் பிள்ளை பங்கேற்று சுதேசி துணியை அணிதல், சுதேசி பொருட்களை ஆதரித்தல், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல் போன்றவற்றை பேசினார். சுப்பிரமணிய சிவாவும் பிள்ளையுடன் இணைந்து கொண்டார். இருவரது பேச்சுக்கும் ஆதரவு பெருகியது. மக்கள் மனதில் சுதந்திர கனவை தூண்டினர் இருவரும். இந்நிலையில் 6 மாத சிறை தண்டனை பெற்றிருந்த புரட்சியாளர் விபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். அதனை சிறப்பாக கொண்டாட தேசாபிமான சங்கத்தால் முடிவு செய்தனர். அது தங்களுக்கு எதிரான பெரும் கலகத்தில் முடியும் என்று எண்ணிய பிரிட்டிஷ் அரசு அதற்கு தடை விதித்தது. சிதம்பரம் பிள்ளைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அவரை சார்ந்தோரும் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டப்பட்டனர். பலரை அதிகாரிகள் நேரடியாக எச்சரித்தனர். இதை அறிந்த சிதம்பரம் பிள்ளை விகுண்டார், வருந்தினார். விழாவை நடத்தியே தீர்வது என்று முடிவு செய்தார். ஏஜென்ட் சிதம்பரம் பிள்ளை. பிள்ளையிடம் நிறைந்திருந்த தேசிய உணர்வு கப்பல் கம்பெனியின் பங்குதாரர்களாக இருந்த மற்ற சிலரிடம் இல்லை. அவர்கள் நோக்கம் பொருள் ஈட்டல். அதனால் அவர்கள் பிள்ளை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூற ஆரம்பித்தனர். பிரிட்டிஷாரை அனுசரித்து போக வேண்டும் என்றும், அவர்களை எதிர்ப்பது பலனளிக்காது என்றும் அவர்கள் கருதினர். அவர்களில் சிலர் சிதம்பரம் பிள்ளை தம் அரசியல் செயல்பாடுகளை விட்டுவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். சிலர் சிதம்பரம் பிள்ளை வியாபாரத்தை மட்டும் கவனித்தால் போதும் என்றனர். இதனை ஏற்க சிதம்பரம் பிள்ளை மறுத்துவிட்டார். அதே சமயம் தன்னால் கம்பெனிக்கோ தொழிலுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்றும், பணம் போட்டவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் கருதினார். சிதம்பரம் பிள்ளை துணை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகி சம்பளம் பெறும் ஏஜென்டாக பணியாற்ற வேண்டும் என்று பங்குதாரர்கள் நிர்பந்தித்தனர். சுதேசி கம்பல் கம்பெனியின் நலன் கருதி சிதம்பரம் பிள்ளை அதனை ஏற்றுக்கொண்டார். வந்தே மாதரம். பின்னர் பிள்ளை முன்னரே திட்டமிட்டபடி பிரிட்டிஷாரின் தடையை மீறி சுப்பிரமணிய சிவம் போன்ற நண்பர்களுடன் இணைந்து விபின் சந்திரபாலனின் விடுதலை திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடினார். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அக்கூட்டத்தில் கனல் தெரிக்க சிதம்பரம் பிள்ளையும் சிவாவும் பேசினர். எங்கும் சுதந்திர முழக்கம் எழுந்தது. வெள்ளையருக்கு எதிர்ப்பு வலுப்பட்டது. வந்தே மாதரம் எங்கும் ஒலித்தது. பிரிட்டிஷார் பலர் வந்தே மாதரம் என்று சொல்லுமாறு கிளர்ச்சியாளர்களால் நிர்பந்திக்கப்பட்டனர். எங்கே இந்த முழக்கம் நாடு முழுவதும் பரவிவிடுமோ என்று பிரிட்டிஷ் அரசு அஞ்சியது. இதற்கு மூல காரணமாக இருந்த பிள்ளையையும் சிவத்தையும் அறவே ஒடுக்க எண்ணியது. கைது செய்ய திட்டமிட்டது. தூத்துக்குடியிலேயே அவர்களை கைது செய்தால் அது மேலும் கிளர்ச்சியை கவனத்தை உருவாக்கிவிடும், தங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எழும் என்று அஞ்சியது. என்ன செய்யலாம் என யோசித்து திட்டம் ஒன்றை தீட்டியது. கைது, கடுங்காவல், தண்டனை. தம்மை வந்து சந்திக்கும்படி திருநெல்வேலி கலெக்டர் விஞ்ச் சிதம்பரம் பிள்ளை சிவம் இருவருக்கும் ஆணை பிறப்பித்தார். இருவரும் சென்று கலெக்டரை சந்தித்தனர். இருவர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி சீறி விழுந்த விஞ்ச் அவர்களை உடனடியாக திருநெல்வேலியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும், இனிமேல் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என்று எழுதி கையொப்பமிட வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பித்தார். இதை கேட்டு சினந்த சிதம்பரம் பிள்ளை விஞ்ச் துறையின் நேர்மையற்ற நடவடிக்கைகளை விமர்சித்து பேசினார். விஞ்சின் கட்டளையை ஏற்க மறுத்தார். கலெக்டரின் சினம் அதிகமானது. இருவரையும் கைது செய்ய உடனடியாக ஆணை பிறப்பித்தார். இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்ததும் இல்லாமல் சிதம்பரம் பிள்ளையின் வீட்டிலும் ரகசிய போலீசார் சோதனைகளை மேற்கொண்டனர். சில கடிதங்களையும் கைப்பற்றினர். செய்தி தென்னாடெங்கும் பரவியது. எங்கும் கடையடைப்பு நிகழ்ந்தது. கைதை கண்டித்து பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடந்தன. சில இடங்களில் கல்வீச்சு, தீவைப்பு என்று கிளர்ச்சி அதிகரிக்க துவங்கியது. டெபுட்டி கலெக்டர் ஆஷ் சினம் கொண்டு சில கலகக்காரர்களை நோக்கி சுட்டார். அதில் நால்வர் மாண்டனர், சிலர் படுகாயமுற்றனர். கலகம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் என்று தோன்றவே பெரும் படையை தன் கைவசம் வைத்திருந்த பிரிட்டிஷ் அரசு சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து தன் படைகளை அனுப்பியது. சில நாட்களில் கிளர்ச்சி அடக்கப்பட்டது. தீர்ப்பு. பிள்ளை மற்றும் சிவம் மீதான வழக்கு திருநெல்வேலியில் நடந்தது. பின்னர் வழக்கு செஷன்ஸ் கோர்ட்டிற்கு மாற்றப்பட்டது. நீதிபதி பின்ஹே முன்னிலையில் சுமார் 2 காலம் விசாரணை நடைபெற்றது. பாரதியார் உள்ளிட்ட பலர் பிள்ளைக்கு ஆதரவாக சாட்சி கூறினர். ஆனால் எதிராக சாட்சி அளித்தவர்களில் பலரும் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் ஸ்டீம் நேவிகேஷன் கப்பல் கம்பெனியை சார்ந்தவர்களுமாக இருந்தனர். பாரதி உள்ளிட்ட பலர் பத்திரிகைகளில் இது பற்றி எழுதினர். இறுதியில் தீர்ப்பு வந்தது. சிதம்பரம் பிள்ளை குற்றவாளி என்றது. அரச நிந்தனைக்காக 20 புரட்சியாளர் சுப்பிரமணிய சிவத்திற்கு உதவியாக இருந்து ஆதரித்ததற்காக 20 என்று மொத்தம் 40 தீவாந்தர தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் பின்ஹே. சிவத்திற்கு 10 தீவாந்தர தண்டனை விதிக்கப்பட்டது. இருவரும் அந்தமானில் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்றது நீதிபதியின் தீர்ப்பு. சிதம்பரம் பிள்ளை ஒரு ராஜ துரோகி. பிள்ளையின் எலும்புக்கூடும் ராஜ துரோகமானது. இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே பகைமையை மூட்டி வந்தவர் இவர். மக்களை அரசுக்கு எதிராக தூண்டியவர். பல்வேறு கலகங்களுக்கும் வேலை நிறுத்தங்கள் போன்றவற்றிற்கும் இவரே காரணம். சிதம்பரம் பிள்ளையின் பேச்சை கேட்டால் செத்த பிழமும் உயிர் தெழும். சிவா அவர் கையில் அகப்பட்ட ஒரு கோல். திருநெல்வேலியில் ஏற்பட்ட அனைத்து குழப்பங்களுக்கும் இவர்கள்தான் காரணம் என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார் பின்ஹே. பல பத்திரிகைகள் இந்த தீர்ப்பை கண்டித்து எழுதின. சிதம்பரம் பிள்ளையின் சகோதரர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு பைத்தியம் பிடித்தது. தொடர்ந்து ஹைகோர்ட்டில் அப்பீலானது. தண்டனை 10 குறைக்கப்பட்டதே தவிர மாற்றம் ஏதும் நிகழவில்லை. பின்னர் வழக்கு பிரைவி கவுன்சிலுக்கு போனது. அதன்படி சிதம்பரம் பிள்ளை சிவம் இருவருக்கும் இருவரும் அந்தமானுக்கு செல்ல வேண்டியதில்லை என்றும், தமிழ்நாட்டிலேயே சிறைவாசத்தை கழிக்கலாம் என்றும், 6 கடுங்காவல் தண்டனையாக அது இருக்கும் என்றும் இறுதி தீர்ப்பு வந்தது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.